அன்பு நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
தேவனை துதியுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே இரண்டு யோவான் நிருபத்தை நாம் கற்று வருகிறோம். இன்று 8-13 வரை சிந்திக்கப் போகிறோம். முதலாவது 2 யோவான் 8 வாசிக்கிறேன். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் தவறான நபரோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது உங்கள் ரட்சிப்பை இழந்து போய்விடுவதில்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் நம்மை ஒரு ஆபத்தான இடத்திலே நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அதே வேளையிலே நாம் ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத தத்துவத்தை பின்பற்றுகிறவர்களோடு அல்லது கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை புறக்கணிக்கிற மக்களோடு ஐக்கியம் கொண்டவுடன் நாம் நம்முடைய செய்கைகளின் பலனை இழந்து போவோம். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற விசுவாசிக்கு கிரியைகளுக்குரிய பலன் கிடைக்காது. ஒவ்வொரு விசுவாசியும் பலனை பெறுவதற்காக கிரியை செய்ய வேண்டும். அவர் நம்மை பார்த்து ஒரு நாளிலே இவ்வாறு சொல்ல வேண்டும். மத்தேயு 25:21 என சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே என்று அவர் சொல்லி நாம் கேட்க வேண்டும். பரிசுத்த பவுலின் வாழ்க்கையை பாருங்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதிப் பகுதியிலே இவ்வாறு சொல்ல முடிந்தது. 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, தன்னுடைய வாழ்நாளிலே அவர் அதை குறித்து உறுதியுடையவராக இல்லை. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாய பவுல் தான் கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் வரும்போது ஏற்றுக்கொள்ளப்படாமற் போக விரும்பவில்லை என்கிறார். ஆகவே நாம் வஞ்சகரால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி ஜாக்கிரதை உடையவர்களாக தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது 2 யோவான் 9 பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். இங்கே மீறி நடக்கிற என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தைக்கு முன்னோக்கி செல் அல்லது முன்பாக செல் என்ற அர்த்தமாகும். ஆகவே இங்கே இதற்கு என்ன அர்த்தம் என்றால் அதிகமாக மீறி செல்லாமை என்பதாகும். அதாவது சரியாக இருப்பதையும் தாண்டி செல்வது. புதிய ஏற்பாட்டின் கிரேக்க அகராதியிலே தாயர் என்ற வேத வல்லுநர் இந்த அர்த்தத்திலேயே இதை சொல்கிறார். சரியானதையும் தாண்டி செல்வது. சரியானதையும் தாண்டி செல்கிற எவனும் தீவிரமாக போய்விடுகிறான். ஸ்தோயிக்கர்களின் தத்துவத்தை பின்பற்றியவர்கள் இவ்வாறே தங்களை அழைத்துக் கொண்டார்கள். இவர்கள் மற்றவர்களை விட தாங்கள் சற்று அதிக அறிவு உடையவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். இன்றும் கூட சில பரிசுத்தவான்கள் இவ்வாறு காணப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நமக்கெல்லாம் இல்லாத ஒரு விசேஷித்த காரியம் அவர்களிடத்தில் இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். இவர்கள் மற்ற பரிசுத்தவான்களை பார்த்து உங்களிடத்திலே இது குறைவுபடுகிறது, நீங்கள் இதிலே மிகவும் மோசமான நிலைமையிலே இருக்கிறீர்கள் என்பார்கள். பிரியமானவர்களே, மனிதர்கள் குறைவுள்ளவர்கள்தான். ஆனால் அவர்கள் அதை சொல்ல தேவையில்லை. காரணம், அவர்கள் சொல்வதின் துணி அப்படிப்பட்டது. ஏனென்றால் அவர்களிடத்திலே அது இருப்பது போலவும் மற்றவர்களிடத்திலே இல்லாதது போலவும் நினைத்து பேச வேண்டியது அவசியமில்லை. இவர்கள் தங்களை வானத்திலிருந்து குதித்த பரிசுத்தவான்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். இவர்கள் தங்கள் சகோதரர்களிடத்திலே அன்பு கூறுகிறதில்லை. இதற்கு அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் தேவனுடைய உபதேசத்தின்படி வாழவில்லை என்பதாகும். இவை எல்லாமே அவர்களுடைய நடவடிக்கைகள். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே பரிசுத்த உருண்டு செல்லுதல் என்ற ஒரு கூட்டம் காணப்படுகிறது. அவர்கள் உருண்டு உருண்டு செல்வார்கள். அதை வேடிக்கை பார்ப்பதற்காக அநேகர் செல்வார்கள். இவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்கள். அவர்களிலே அநேகர் உண்மையான விசுவாசிகளும் கூட. இவர்களை குறித்து ஒரு ஊழியர் பேராயரிடத்திலே கேட்டாராம். ஐயா, இவர்கள் பரலோகம் போவார்கள் என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு பேராயர், போவார்கள், அவர்கள் இந்த இடத்தை தாண்டி ஓடாமல் இருந்தால் பரலோகம் போவார்கள் என்றார். யோவான் கூறுகின்ற காரியத்தின் நிலையும் இதுதான் என்று தோன்றுகிறது. எவன் ஒருவன் தீவிரமாக போகிறானோ, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் போகிறானோ, அவன் தேவனை உடையவன் அல்ல. பல ஆண்டுகளுக்கு முன்பாக கிழக்கத்திய இறையியல் வல்லுநர்கள் மற்றும் சில சுவிசேஷ செய்தியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அவர்கள் ஒரு முடிவிற்குள்ளாக வந்தார்கள். இனி தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் கன்னியின் பிறப்பை பற்றியும் கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை பற்றியும் கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தாரா என்பதை குறித்தும் தங்கள் நம்பிக்கையை மற்றவர்களுக்கு சொல்வதில்லை என்று முடிவு செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் இவற்றையெல்லாம் முற்றிலுமாக நம்புகிறதில்லை. அவர்கள் இவற்றிலே படித்து தேறிவிட்டதாக விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் அறிவிலே ஒரு முதிர்ந்த நிலைமைக்கு வந்துவிட்டதாகவும் முற்றிலும் பரிசுத்தமாகிவிட்டதாகவும் பரிபூர்ண நிலைமையை தாங்கள் அடைந்துவிட்டதாகவும் அவர்கள் நம்புகிறார்கள். இவ்வாறு அவர்கள் பெருமை கொண்டிருப்பதால் நம்மை போன்ற மற்றவர்களை மிகவும் எளியவர்களாக அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இவர்கள் மீறுதல்குட்பட்டு கிறிஸ்துவின் கொள்கைகளிலே நிலைத்திராமல் தேவனை உடையவர்களாக இல்லை என்பதை அறியாதிருக்கிறார்கள். தேவன் உயிரோடு இல்லை, அவர் மறித்துவிட்டார் என்ற முடிவிற்கு அவர்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் அவர் மறிக்கவில்லை, அவர்களே மறித்திருக்கிறார்கள். எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. ஆம், நாம் சற்று முன்னர் சிந்தித்தது போல அநேக ஜனங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திலே நிலைத்திருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். நீங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கும்போது பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய தேவனையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் குமாரனாகிய இயேசுவின் மூலம் பிதாவினிடத்தில் சேரும் பாக்கியத்தை பெறுகிறீர்கள். கிறிஸ்துவின் அற்புதமான முடிவில்லாத கிருபையின் மூலமாக பிதாவினிடத்தில் சேர்கிறோம். இந்த நிலைத்திருத்தல் என்ற வார்த்தை நிலையான ஒரு ஏற்பாட்டை குறிக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு பெயர் பெற்ற ஊழியரை குறித்து வேதத்தை முழுமையாக நம்பாத ஒரு ஊழியர் இவ்வாறு கருத்து தெரிவித்தாராம். அவர் என்ன சொன்னார்? நான் அவரை பல விதங்களிலே ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அவருடைய குறை என்னவென்றால் அவர் பழமைவாதி. அவர் இவ்வளவு காலமாகியும் இந்த நவீன காலத்திற்குரிய பிரசங்கியாராக மாறவில்லை. அவர் ஒரு இம்மி அளவு கூட வளர்ச்சியடையவில்லை, மாறவில்லை என்று கூறினார். ஆம் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சாட்சிதான் தேவை. நம்முடைய செய்தி, தேவனுடைய உபதேசத்தை போதிப்பது காலத்திற்கேற்ப மாறக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய உபதேசம் மாறாமல் நிலைத்திருக்கிறது. அதேபோல தேவனுடைய ஊழியர்களின் உபதேசமும் மாறாததாய் இருக்க வேண்டும். யோவான் இங்கே கூறுகின்ற காரியம் இதுதான். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன், அதிலே நிலைத்திருந்து மாறாமல் இருக்கிறவன் பிதாவையும் குமாரனையும் இருவரையும் உடையவனாய் இருக்கிறான். 2 யோவான் 10 நாம் வாசிப்பதென்ன? கவனியுங்கள். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். இதைவிட ஒரு கடினமான வாக்கியம் வேறொன்றும் இருக்க முடியாது என்று சொல்லலாம். அருமையானவர்களே, நாம் இந்த நிருபத்தின் பின்னணியை சற்றே திரும்பி பார்ப்பது நல்லது. யோவான் இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு என்று எழுதுகிறார். இந்த பெண்மணி அந்த சபையிலே ஒரு தலை சிறந்த பெண்மணியாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் மற்றவர்களை உபசரிப்பதிலே பெயர் பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறேன். அவர்கள் தாராள மனப்பான்மை உள்ளவர்கள். இவர்களிடத்திலே ஸ்தோயிக்கர்களின் தத்துவவாதிகளும் தங்கியிருந்து உபசரிப்பை பெற்றிருக்க வேண்டும். பின்னர் இதை குறித்து அந்த அம்மாளுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். ஆகவே அவர்கள் யோவானுக்கு இதை குறித்து எழுதியிருந்திருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், யாரை உபசரிக்க வேண்டும், யாரை உபசரிக்க கூடாது என்பதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். அவர்களை உபசரியாமல் அனுப்பிவிட்டாலும் மனதிற்கு இந்த அம்மாவுக்கு கஷ்டமாயிருந்திருக்கிறது. இந்த விசுவாச துரோகிகளை, கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை மறுதலிக்கிற இவர்கள், கிறிஸ்துவின் சீடர்கள் போல காணப்படுகிற இவர்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும்? அவர்களை அந்த அம்மா தன் வீட்டில் ஏற்று உபசரிக்க வேண்டுமா? மேலும் நாம் ஒன்றை உணர வேண்டும். ரோம பேரரசிலே அந்நாட்களிலே இக்காலத்திலே காணப்படுகிறது போல தங்கும் விடுதிகள் எங்கும் கிடையாது. ஒரு சிறிய சத்திரம் இருக்கும், அதிலும் தங்குவதற்கு அநேகருக்கு வாய்ப்பு கிடையாது. அங்கே படுக்கை வசதியும் கிடையாது. நீங்களே படுப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் கூடவே கொண்டு போக வேண்டும். அங்கே ஒரு சிறிய இடத்தை வாடகைக்கு எடுத்து உங்கள் பொருட்களை வைத்துக் கொண்டு அதிலே படுத்துக் கொள்ள வேண்டும். அங்கே உங்களை சுற்றிலும் மற்றவர்களும் படுத்திருப்பார்கள். அன்றைய நாட்களின் நிலை இதுதான். ஆகவே அன்று ஆதி திருச்சபை காலத்திலே பயணம் செய்யும் சுவிசேஷகர்களுக்கு, வேத போதகர்களுக்கு விசுவாசிகளின் வீடு எப்பொழுதுமே திறந்திருக்கும். அவர்கள் அந்த வீடுகளிலே கொடுக்கப்படும் உபசரிப்பை பெற்று அந்த பகுதியிலே ஊழியம் செய்வார்கள். ஆக்கெல்லா பிரிஸ்கெல்லா வீட்டிலே கொரிந்து பட்டணத்திலே பரிசுத்த பவுல் தங்கியிருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். ஆதி திருச்சபையிலே இருந்த பொதுவான வழக்கம்தான் இது. இன்றைய நாட்களிலும் கூட அப்படிப்பட்ட வழக்கங்கள் கிராமங்களிலே இருப்பதை பார்க்க முடியும். இன்னும் கூட அநேக கிராமங்களிலே தங்கும் வசதியுடன் கூடிய உணவகமோ வேறு வசதியோ இல்லை. அங்கே தங்கி ஊழியம் செய்யும்படியாக சென்றால் விசுவாசிகளின் வீடுகளிலேதான் தங்க வேண்டியதிருக்கும். அதிலும் அநேக விசுவாசிகள் இப்படிப்பட்ட ஊழியர்களை மனமகிழ்வோடு ஏற்று உபசரிக்கிறார்கள். ஊழியர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கொடுக்காமல் அவர்கள் தங்கள் விருப்பப்படி ஜெபிக்கவும் வேதம் வாசிக்கவும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் பொதுவாக தங்கும் வசதியுடன் கூடிய உணவகம் இருந்தால் அங்கேயே தங்க வைப்பது சிறந்தது. ஏனென்றால் அவர்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் அந்த கூட்டங்களுக்காக, ஊழியத்திற்காக ஜெபத்தோடு ஆயத்தப்பட உதவி செய்கிறதாயிருக்கும். இவ்வாறு ஊழியர்களை உபதேசிக்கும் குடும்பத்தினர் கள்ள போதகர்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்றே இங்கே அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார். யோவான் தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கு எழுதுகிறார். அவர்கள் மற்றவர்களை உபசரிப்பதிலே சிறந்தவர்கள். அவர்களுக்கு கள்ள போதகர்களை உபசரிப்பதை குறித்து கேள்வி எழும்பிற்று. ஆகவே யோவான் அவர்களுக்கு இவ்வாறாக எழுதுகிறார். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அடுத்ததாக நம் ஒவ்வொருவரையும் இன்று விழிப்புண்டாக்கும்படி யோவான் ஒரு காரியத்தை முன்வைக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 2 யோவான் 11 வசனம். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துட்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். நீங்கள் கள்ள போதகர்களை உபசரித்தீர்களானால், அவர்களை ஆதரித்தீர்களானால், நீங்களும் அவர்களுடைய கிரியைகளுக்கு உடன்படுகிறீர்கள், அவர்களுக்கு பங்காளிகளாக மாறுகிறீர்கள். ஆகவேதான் நீங்கள் ஒரு ஊழியத்திற்கு கொடுக்கும் முன்னர் அதை நன்கு ஆராய்ந்த பின்னரே கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தவறான ஒரு ஊழியத்திற்கு ஒரு ஊழியருக்கு கொடுப்பீர்கள் என்றால் நீங்களும் அவர்களுடைய தவறான கிரியைகளிலே பங்காளிகளாக இருக்கிறீர்கள் என்று தேவன் கருதுவார். இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஒரு அருமையான ஓமையை சொல்லியிருக்கிறார். அதிலே ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்காக உழைக்கிறான். அவனை வெளியேற்ற எஜமான் முடிவு செய்கிறான். பாருங்கள், லூக்கா 16:13 இதை நாம் பார்க்கலாம். இந்த உக்கரானக்காரன் தன்னுடைய எஜமானிடத்திலே கடன்பட்டிருந்தவர்களை அழைத்தான். அவர்கள் பணத்தை செலுத்துவதாக இருந்தால் தள்ளுபடி வழங்குவதாக கூறி அவர்களிடத்திலே பணத்தை திரும்ப பெற்றான். இதை கடன்பட்டவர்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். தான் வேலையை விட்டு அனுப்பப்பட்ட பின்பு இந்த மக்களிடத்திலே உதவியை பெறுவதற்காக இந்த தள்ளுபடி திட்டத்தை இந்த உதவிக்காரன் செய்தான். தான் அவர்களுக்கு உதவி செய்தால் மீண்டுமாக அவர்களுடைய உதவியையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்பினான். பிரியமானவர்களே, இது ஒரு கோணலான திட்டம். இது சரியான ஒன்றல்ல. இது சரி என்று நம்முடைய கர்த்தர் ஒருபொழுதும் சொல்லவில்லை. இது தவறு என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள் என்றார். இந்த உலகத்தின் பிள்ளைகள் வியாபாரத்திலே மிகவும் தந்திரசாலிகளாக காணப்படுகிறார்கள். இந்த அநேகர் வெகு விரைவிலே ஏமாற்றி விடுகிறார்கள். நாய் நாயை தின்னும் கதை இது. இந்த உலக புத்திரர் தங்கள் பணத்தை ஞானமாக பயன்படுத்தும் பொழுது, அருமையானவர்களே, உங்களை பற்றி என்ன? நீங்கள் சில உணர்ச்சி பூர்வமான கதைகளை கேட்டு அதனாலே பணத்தை கொடுக்கிறீர்களா? நீங்கள் சில ஏழைகளுக்கு உதவும்படி கொடுக்கிற பணம் சரியாக அவர்களை சென்றடைகிறதா? அவர்கள் கிறிஸ்துவின் சரியான உபதேசத்தை தான் செய்கிறார்களா? அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் தன்மை வெளிப்படுகிறதா? இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துத்தான் எந்த ஒரு ஊழியத்திற்கும் நாம் கொடுக்க முன் வர வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை மறுதளிக்கிற, அவர் நமக்கு சிலுவையிலே செய்து முடித்தவற்றை நம்பாத, வேதத்தை விசுவாசியாத ஒரு அமைப்பிற்கு உங்கள் செல்வத்தை கொடுப்பீர்கள் என்றால் அந்த அமைப்பின் தவறான போதனைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்களாகிவிடுகிறீர்கள். இவ்வாறு நீங்கள் அதற்கு பங்காளிகளானபடியினாலே நீங்களே அதற்கு பொறுப்பாளியாக தேவன் கருதுவார். நம்மை விட இந்த உலகத்தின் பிள்ளைகள் புத்திமான்களாக காணப்படுகிறார்கள் என்று தேவன் சொல்கிறார். நாம் சுறுசுறுப்பானவர்களாக விழிப்புள்ளவர்களாக மாற வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. நாம் இதில் புத்தியாக இருக்க வேண்டும். அது நம்மை தூக்கி சென்றுவிடக்கூடாது. இன்று சமூக நல பணிகளிலே பணம் பண்ணுவது பெருகிவிட்டது. ஊழியத்தை தவறான வழிகளிலே பயன்படுத்துவதும் பெருகிவிட்டது. ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இன்று பணம் பறிக்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். அருமையானவர்களே, தேவனுடைய ஊழியத்திலே தேவனுடைய வார்த்தையை சரியாக உபதேசிக்க வேண்டும். அதற்கு உதவுவதும் ஆதரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் சரியானது. இப்பொழுது 2 யோவான் 12:13 வசனங்களை பாருங்கள். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு, காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஆமேன். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நான் எழுதுவதை விட சொல்வது நலமாயிருக்கும் என்று யோவான் கூறுகிறார். தாவீதும் இதே காரியத்தை சொல்கிறார். பாருங்கள், 45:1, என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. அழகான இந்த தாவீது இந்த ஆச்சரியமான கிறிஸ்துவை துதிக்கும் சங்கீதத்தை எழுத ஆரம்பித்த பொழுது, நான் இதை உங்களுக்கு சொல்லிவிட விரும்புகிறேன், நான் எழுதுவதை விட சொல்வது சிறப்பாக இருக்கும் என்கிறார். ஆம், அதனாலே தான் வானொலி ஊழியமும் சிறந்தது என்று கருதுகிறோம். நாம் எழுதி தள்ளுவதை விட அநேக காரியங்களை வானொலியிலே சொல்லிவிட இயலும். நாம் எழுதினாலும் அதை மற்றவர்கள் வாசிக்க வேண்டும். ஆனால் வானொலி அநேக சத்தியங்களை குறுகிய நேரத்திலே உங்களுக்கு தந்துவிடுகிறது. இதை கேட்டு ஆசீர்வாதம் பெறுகிற நீங்கள் மற்றவர்களுக்கும் இதை அறிமுகம் செய்து இந்த ஆசீர்வாத தண்டை நடத்துவீர்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்தல் சொல்கிறார்கள். ஆமேன் என்று சொல்கிறார். இந்த பிள்ளைகள் யாவருக்கும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுடைய சகோதரியின் பிள்ளைகள் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. அல்லது இந்த சபையின் பிரிவில் உள்ளவர்கள் இந்த சபைக்கு, அதாவது இந்த சகோதரிக்கு வாழ்த்தல் அனுப்புகிறதாக இருக்கும். இது ஒரு சிறிய அருமையான கடிதம். இந்த செய்தி இன்று ஒவ்வொரு விசுவாசியையும் எச்சரிக்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் இந்த செய்தியால் ஜாக்கிரதையாயிருக்க அழைக்கப்படுகிறீர்கள். அன்பு அன்பு என்று சொல்லி கள்ள போதகர்கள் விசுவாச துரோகிகள் போன்றவர்களை ஏற்றுக்கொள்வதிலே ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கையே நாம் மிக கவனமான வாழ வேண்டிய ஒன்று. உங்களிடத்திலே அந்த கவனம் இருக்கிறதா என்பதை எண்ணி பாருங்கள். நீங்கள் பழகுகிறவர்கள், நீங்கள் சந்திக்கிறவர்கள், நீங்கள் உபசரணை செய்கிறவர்கள், நீங்கள் உதவி செய்து தாங்குகிறவர்கள் உண்மையாகவே விசுவாசிகளா, பரிசுத்தவான்களா, கர்த்தராகிய தேவனை சரியாக பின்பற்றுகிறார்களா என்பதை அறிய வேண்டியது என்னுடைய உங்களுடைய கடமையாயிருக்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் தந்தருள்வாராக. ஆமேன்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25.
நேயர்களே, கடந்த வாரம் ஒளிபரப்பான வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு தங்கள் கருத்துக்களை நேரடியாகவும் மிஸ்டு கால் மூலமாகவும் தெரியப்படுத்தியதில் அதிர்ஷ்டசாலியாக பரிசு பெறும் நேயர் மதுரையைச் சேர்ந்த ஆனந்தி மற்றும் செங்கல்பட்டை சேர்ந்த சிட்டி பாபு.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-1221, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்திராகமும் 20:24 வசனத்தின் பின்பாகம்.